நவம்பர் 2011 சிறப்பு பகுதியில் பாஸ்டனிலிருந்து வற்றாயிருப்பு சுந்தர் அவர்கள் எழுதியுள்ள 3 ஆப்பிள். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். உலகில் 3 ஆப்பிள்கள் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினவாம். ஆதாம் ஏவாளின் ஆப்பிள், புவியீர்ப்பு சக்தியை நியூட்டனுக்கு உணர வைத்த ஆப்பிள் 2. நாம் அன்றாடம் பயன்படுத்தும் கணினியை உருவாக்கி தந்து ஐபோன், ஐபேட் போன்ற சாதனங்களையும் தந்து இன்று இணையத்தை எப்படி அணுகுகிறோம் என்பதில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்திய ஆப்பிள் நிறுவனம் 3. நியூட்டனுக்கும் ஃபோர்டுக்கும் நிகராக ஸ்டீவ் ஜாப்ஸை கூறுகிறார்கள் அமெரிக்கர்கள். அவரது மறைவுக்கு துக்கம் அனுஷ்டிக்கும் ஆப்பிள் சாதனங்களின் பயனாளர்கள், குவியும் இரங்கல் செய்திகள் போன்றவை வேறு யாருக்கும் கிட்டாதவை. தகவல் தொழில்நுட்பக்காரர்களுக்கு மட்டுமல்லாமல் தனது ஐபேட், ஐபோன், ஐபாட் போன்ற சாதனங்கள் மூலமாக குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோரையும் கவர்ந்திருக்கும் ஸ்டீவ் ஜாப்ஸின் மறைவு எல்லா வயதினருக்கும் இழப்பே. ஜனவரி அன்று எக்ஸான் மொபில் பெட்ரோ சைனாவுக்கு நிகரான சந்தை மதிப்பை எட்டியிருந்த ஆப்பிள் அவற்றை முந்தி உலகின் அதிக மதிப்பு வாய்ந்த நிறுவனமாக ஆனது. மிகப்பெரிய சாதனை. அதற்கு காரணகர்த்தா ஸ்டீவ் ஜாப்ஸும் அவர் படைத்த உன்னதமான சாதனங்களும் தான். அவரது சுயசரிதை வெளிவந்து விட்டது. 2005 ஸ்டான்ஃபோர்ட் பல்கலையின் பட்டமளிப்பு விழாவிற்கு அழைக்கப்பட்டிருந்த ஸ்டீவ் ஜாப்ஸின் சிறப்பான பேச்சு யூடியூபில் இருக்கிறது. கிட்டத்தட்ட 92 லட்சம் பேர் இதுவரை இந்த பேச்சை பார்த்திருக்கிறார்கள், கேட்டிருக்கிறார்கள். அவரது வாழ்விலிருந்து 3 முக்கிய விஷயங்களை அந்த பேச்சில் குறிப்பிட்டிருக்கிறார். கல்லூரி படிப்பை கால்வாசி கூட முடிக்காமல் விட்டது உட்பட அவர் பட்ட கஷ்டங்களை விவரித்திருக்கிறார். காலி கோக் பாட்டில்களை சேகரித்து ஒவ்வொரு பாட்டிலுக்கும் 5 சென்ட் கிடைக்கும். அதில் கிடைக்கும் சொற்ப பணத்தை வைத்து தினமும் முழுதாக ஒருவேளை உணவு கூட உண்ண முடியாமல் அரைகுறையாக சாப்பிட்டு நண்பர்களின் அறைகளில் தரையில் படுத்து தூங்கி காலத்தை ஓட்டியிருக்கிறார். ஞாயிற்றுக்கிழமைகளில் ஹரே கிருஷ்ணா கோவிலில் கிடைக்கும் சாப்பாட்டுக்காக 7 மைல் நடந்திருக்கிறார். 20 வயதில் தனது வீட்டின் கராஜில் நாம் எல்லாரும் இன்று பயன்படுத்துகிற பர்சனல் கம்ப்யூட்டர் ஒன்றை உருவாக்கினார் ஸ்டீவ். 30 வயதில் ஆப்பிள் நிறுவனம் $2 பில்லியன் மதிப்பையும் 4000 பணியாளர்களையும் எட்டுகிறது. 10 வருஷத்தில் அதை சாதித்திருக்கிறார் புகழின் உச்சியில் ஸ்டீவ். அவரால் கொணரப்பட்ட பெப்சியிலிருந்து ஜான் ஸ்கல்லிக்கும் அவருக்கும் ஒத்துப்போகாமல் நிறுவன இயக்குநர்கள் போர்ட் ஆஃப் டிரெக்டர்ஸ் ஜானை ஆதரித்து ஆப்பிளிலிருந்து ஸ்டீவை நீக்கினார்கள். ஒரு நிறுவனத்தின் நிறுவனரே வேலை இழப்பது அமெரிக்காவில் தான் நடக்கும் போல. மறுபடி தொடக்கத்திலிருந்து வரவேண்டிய சுமையற்ற நிலையாக அதை எடுத்துக்கொண்டு நெக்ஸ்ட் என்ற நிறுவனத்தை துவங்கி நடத்தினார் ஆப்பிள். பிறகு நெருக்கடியில் தத்தளிக்க மறுபடி அவர் நிறுவனத்தின் முதன்மை அலுவலர் பணிக்கு அழைக்கப்பட்டார். இது நடந்தது 1996. இதற்கிடையே பிக்சர் அனிமேஷன் ஸ்டுடியோவையும் துவங்கி வெற்றிகரமாக நடத்தினார். ஸ்டீவின் மறுபிரவேசம் ஆப்பிளுக்கு புனர்ஜென்மம் அளித்தது. அன்று ஆரம்பித்தது ஆப்பிளின் வெற்றி பயணம் இன்றைக்கு உலகின் அதிக மதிப்பு வாய்ந்த நிறுவனமாக வந்து நின்றிருக்கிறது. இது யாரும் செய்யாத சாதனை. ஆரம்ப காலத்தில் மைக்ரோசாப்டின் பில் கேட்ஸுடனான ஸ்டீவின் நட்பு, வலதுகரமான ஸ்டீவ் ஊஸ்னியாக் இன்னும் இவர் ஆப்பிளில் இருக்கிறார் ஆகியோரை சுற்றி அவர்களது ஆப்பிளின் எழுச்சி வீழ்ச்சி, மைக்ரோசாப்டின் விஸ்வரூப வளர்ச்சிக்கான விதை என்ற சுவாரஸ்யமான தகவல்களை பின்னி 1999 வந்த பைரட் ஆஃப் சிலிகான் வேலி படத்தை நீங்கள் மறந்திருக்க முடியாது. பார்க்காதவர்கள் கட்டாயம் பார்க்க வேண்டிய கட்டணை கலந்த ஆவணப்படம் அது. 1984 ஆப்பிள் வெளியிட்ட சூப்பர் போல் விளம்பரத்தின் பின்னணியில் ஸ்டீவ் ஜாப்ஸாக தோன்றுபவர் நோவாவாய் சொல்லும் வசனங்கள் சுவாரஸ்யமானவை. இது வெறும் படமல்ல, எலக்ட்ரான்களை காந்த சக்தி மூலம் வடிவங்களாகவும் ஓசையாகவும் மாற்றுவதை காட்டும் படமல்ல. எங்கள் நோக்கம் உலக உருண்டையில் ஒரு நெளிவை ஏற்படுத்துவது. அதை செய்யாவிட்டால் பிறந்ததற்கு பலனே இல்லை. ஒரு ஓவியரைப் போல, ஒரு கவிஞரைப் போல சிந்தனையை மாற்றும் சக்தியாக இருக்கப் போகிறோம். மனித எண்ணங்கள் குறித்த வரலாற்றை மாற்றி எழுதப் போகிறோம். அப்படித்தான் நாம் நினைத்து செயல்பட வேண்டும். அதற்கு பின் வந்த எல்லா சூப்பர் போல் விளம்பரங்களுக்கும் முன்னோடியாக விளங்கியது ஆப்பிளின் 1984 மேக்கின்டாஷ் அறிமுக விளம்பரம். அது 80களில் வந்த சிறந்த விளம்பரமாக அட்வர்டைசிங் ஏஜ் மேகசீனால் தேர்ந்தெடுக்கப்பட்டதும் கூட. இன்னொரு சுவாரஸ்யமான காட்சி 1971 பெர்க்லி பல்கலைக்கழக மாணவர்கள் கலவரத்தில் ஈடுபடுவது, கண்ணீர் பொய் பிரயோகிக்கப்படுவது. உயிரை காப்பாற்றிக் கொள்ள 2 ஸ்டீவ்களும் ஜாப்ஸ் ஊஸ்னியாக் ஓடி ஒதுங்கி மறைந்து கொள்வார்கள். ஜாப்ஸ் சொல்லுவார், இவர்கள்தான் புரட்சியாளர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், நாம் அல்லவா புரட்சியை ஏற்படுத்தப் போகிறவர்கள். கணினித்துறையில் ராட்சசனாக விளங்கிய ஐபிஎம்மின் ஓர் அரையளவு பெரிய சாதாரணர்களால் பயன்படுத்த இயலாத பிரம்மாண்ட கணினிகளை சுருக்கி மேசை மேல் நாம் இப்போது உபயோகிக்கும் நாய்க்குட்டி மாதிரி கணினிகளை கொண்டு வந்து கருப்பு வெள்ளையிலிருந்து வண்ணத்துக்கு தாவி கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் GUI என்று இங்கே எல்லா சாதனங்களையும் வியாபித்திருக்கும் திரையையும் கொண்டு வந்து மவுஸ் என்ற வினோத வஸ்துவையும் அறிமுகப்படுத்தியது ஆப்பிள். ஆப்பிளின் தொழில்நுட்ப மூளை ஊஸ்னியாக் என்றால் விற்பனை மூளை ஜாப்ஸ். ஸ்டீவ் ஜாப்ஸின் இளம் பிரயாயம் அவ்வளவு மகிழ்ச்சியானது அல்ல. மனமாகாத 13 வயது கல்லூரி பெண்ணான அமெரிக்கர் ஜோவான் கரோலுக்கும் சிறிய தந்தையான அப்துல் ஜென்டாலிக்கும் பிறந்த ஸ்டீவ் பிறந்ததும் கிளாரா பால் ஜாப்ஸ் தம்பதிக்கு தத்து கொடுக்கப்பட்டார். தனது உண்மையான தாய் யாரென்று தெரியாமல் பல வருடங்கள் தேடியிருக்கிறார். தனக்கு பிறந்த மகளையே தன்மகள் என்று ஒத்துக்கொள்ளாமல் வீம்பாக 10 வருடங்கள் இருந்துவிட்டு பின்னர் தான் ஸ்டீவ் ஏற்றுக்கொண்டார். மகளுக்கு ஸ்டீவ் வைத்த லீசா என்ற பெயரிலே பல கணினிகள் ஆப்பிளால் பின்பு அறிமுகப்படுத்தப்பட்டன. இந்த லீசாவில் தான் மவுஸ் வண்ணத்திரை எல்லாம் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆனால் இது ஆப்பிளின் கண்டுபிடிப்பா? இல்லை, ஸ்டீவ் சொல்வதாக அப்படத்தில் வருவது நல்ல ஓவியர்கள் காப்பி அடிப்பார்கள், சிறந்த ஓவியர்கள் திருடுவார்கள். ஜெராக்ஸ் நிறுவன தொழில்நுட்ப வித்தகர்கள் கண்டுபிடித்ததுதான் GUI மவுசாம். ஆனால் அவர்களுக்கே தமது கண்டுபிடிப்பின் அருமை தெரியாமல் போனது விசித்திரம். ஸ்டீவ் ஜாப்ஸையும் அவரது வித்தகர்களையும் ஜெராக்ஸ் அவர்களது ஆய்வகத்துக்கு அழைத்து கண்டுபிடிப்புகளை காட்டினார்கள். ஸ்டீவுக்கு அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற யோசனை உதித்து அப்படியே அதை அவரது ஆப்பிள் கணினியில் கொண்டு வந்து லீசாவை அறிமுகப்படுத்தினார். அதன் மூலம் ஆப்பிள் ஈட்டிய வருமானம் $100 பில்லியன். ஆத்ம தேடலில் உந்தப்பட்டு 1984 இந்தியா வந்து சேர்ந்த காலம் இருந்திருக்கிறார் ஸ்டீவ். இந்தியாவின் ஏழ்மை, சுகாதாரமின்மை, வறுமை போன்ற நிஜங்கள் முகத்தில் அரைந்து இந்தியா குறித்து அவர் வைத்திருந்த பிம்பத்தை உடைக்கவே மறுபடியும் கலிபோர்னியாவுக்கு திரும்பிவிட்டார். ஆப்பிள் கம்ப்யூட்டர்கள் மிகச் சிறப்பாக இயங்கினாலும் மைக்ரோசாஃப்ட் போல அதிக அளவில் பயன்பாட்டுக்கு வராததுக்கு முக்கிய காரணம் ஆப்பிளே அதற்கு தேவையான வன்பொருள் ஹார்ட்வேர் மென்பொருள் இரண்டையும் தயாரித்து தன்னுடமையாக வைத்திருப்பதுதான். அதனால் ஒரு கட்டத்தில் மலிவான கணினிகளோடு போட்டி போட முடியாமல் விற்பனை சரிந்து திவாலாகும் நிலைக்கு ஆப்பிள் வந்துவிட்டது. சாம்பலிலிருந்து எழும் ஃபீனிக்ஸ் பறவை போல தனது ஐபாட் என்ற கையடக்க கருவியை சந்தையில் இறக்கி மீண்டெழுந்தது ஆப்பிள். ஐபாட் மூலம் அதுவரை வாக்மேன், சிடி, இசை சாதனங்கள் என்று கோலோச்சிய சோனி ஒலி சாம்ராஜ்யத்தின் ஆணி வேரை அசைத்தது. அரை முழுதும் அடையும் கேசட்டுகள் சிடிக்களை துறந்து ஆயிரக்கணக்கான பாடல்களை ரேஷன் கார்டை விட செய்ய ஐபாடில் அடக்கியது பெரும் சாதனை. அதோடு நில்லாமல் ஆப்பிள் இணைய கடைகளை திறந்து பாடல்களை தரவிறக்கம் செய்து ஐபாடில் ஏற்றும் வசதியையும் ஏற்படுத்த அது ஆப்பிளின் புகழையும் விற்பனையும் உச்சாணிக்கும்பில் கொண்டு போய் வைத்தது. பிறகு ஐபோன், ஐபேட் என்று இறக்கிய கதையெல்லாம் தென்றல் ஜனவரி இதழில் வெளியான முகத்தில் முகம் பார்க்கலாம் கட்டுரையில் பார்த்துவிட்டோம். பயனரின் அனுபவத்தை எளிதாகவும் சுவாரஸ்யமாகவும் ஆக்க வேண்டும் என்ற ஒற்றை குறிக்கோளே ஆப்பிள் அறிமுகப்படுத்திய அனைத்து சாதனங்களுக்கும் அடிநாதம். ஆப்பிள் சாதனங்களோடு தலையணை அளவில் யூசர் மேனுவல்ஸ் எதுவும் வருவதில்லை. கணினியோ, ஐபாடோ, ஐபோனோ, ஐபேடோ சுவிட்சை அமைக்க சில நிமிடங்களில் ஒரு குழந்தை கூட தானாக இயக்கிவிடும். மகா எளிமை, கவர்ச்சி. அடிக்கடி CTRL பிளஸ் ஆல்ட் பிளஸ் டெலிட் என்று செய்ய வேண்டி இருக்காது. வைரஸ், ட்ரோஜன் குதிரை, குக்கி என்று தலைவலியை தரும் தொல்லைகள் இல்லாதது என்பது ஆப்பிளின் பெரும் வெற்றிக்கும் ரசிகர் கூட்டத்திற்கும் புகழுக்கும் காரணம். ஆப்பிளின் புதுமை அறிமுக படலங்கள் பெரிய திருவிழா. ஆப்பிள் ஸ்டோர் ஆப்பிள் ரசிகர்களுக்கு கோவில் மாதிரி. அமெரிக்க கஜானாவை விட ஆப்பிளிடம் அதிக பணம் இருக்கிறது என்பது பங்கு சந்தை சரிந்த நாட்களில் மிகப்பெரிய செய்தியாக வலம் வந்தது. அவ்வளவு பணம் படைத்த நிறுவனத்தின் சார்பாக போட்டியாளர் மைக்ரோசாஃப்ட் பில்கேட்ஸ் போல கோடிக்கணக்கான பணத்தை நற்காரியம் எதற்கும் ஸ்டீவ் செலவழிக்கவில்லை. இதை பெரிய பிரச்சனையாகவும் குற்றமாகவும் சாடியவர்கள் பலர். எல்லாருக்கும் ஸ்டீவின் பதில், நான் ஒருவனின் பசிக்கு ஒரு நாள் மட்டும் மீனை தானமாக அளிப்பதை விட அவனுக்கு மீன் பிடிக்க கற்றுக் கொடுப்பதை சிறந்ததாக கருதுகிறேன் என்பதே. ஸ்டீவ் ஜாப்ஸ் விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டவர் அல்ல. ஆனால் அனைத்து தரப்பட்ட மக்களையும் ஏதோ ஒரு விதத்தில் அவரது படைப்புகள் தொட்டிருக்கின்றன. அன்றாட செயல்பாட்டை எளிதாக்கி இருக்கின்றன. இணையத்தை கையடக்க கருவிகள் கொண்டு வந்திருக்கின்றன. அவரது மறைவு நம்முள் சோகத்தை நிரப்புகிறது. அவரது இறுதி நாட்கள் பற்றி தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன. மரணம் நெருங்குவதை உணர்ந்து கொண்டவர் இறுதி விடை சொல்வதற்காக பெரிய பட்டியல் ஒன்றை தயாரித்து ஒவ்வொருவராக வீட்டுக்கு அழைத்து அவர்களுடனான வாழ்வின் தருணங்களை பகிர்ந்து கொண்டு நன்றி கூறி அனுப்பியிருக்கிறார். கடைசி சில நாட்களில் குடும்பத்தினருடன் கழித்து அமைதியாக இவ்வுலகை விட்டு பிரிந்தார். ஒரு பொது மேடையில் ஸ்டீவ் சொன்னது, வாழ்க்கையின் சிறந்த கண்டுபிடிப்பு மரணம். மருத்துவ விடுப்பில் நீண்ட காலம் இருந்தார். சில மாதங்களுக்கு முன்பு முதன்மை அலுவலர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்தார். அதன் பிறகு ஸ்டீவை யாராலும் பார்க்க முடியவில்லை. அவரது மரண செய்தியை ஆப்பிள் அறிவித்த போது அது நிகழப்போகிறது என்று பலர் அறிந்திருந்தாலும் உலகம் அதிர்ச்சி அடைந்தது. ஃபேஸ்புக், ட்விட்டர், மின்னஞ்சல், வலைத்தளங்கள், இணைய பக்கங்கள், மின் செய்தித்தாள்கள், தொலைக்காட்சிகள் என்று அனைத்து தகவலகங்களிலும் பயனர்கள், ரசிகர்கள், வல்லுநர்கள், குழந்தைகள், பெண்கள் ஆண்கள் என்று அனைவரும் பொதுவாக தெரிவித்த ஒரு செய்தி ஐ சேட். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.